All Christians can imagine that God is favoring them.
அநேக கிறிஸ்தவர்கள் தேவன் தங்கள் மீது பட்சமாயிருக்கிறார் என்று கற்பனை செய்து கொள்கிறார்கள்.
I want to show you a verse in Psalm 41.
சங்கீதம் 41-லே நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன்.
How do we know whether God is pleased with us?
தேவன் நம்மில் பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்?
This is a wonderful verse.
இது மிகவும் அற்புதமான ஒரு வசனம்.
Psalm 41 verse 11.
சங்கீதம் 41:11.
Here he says, Lord, I know you are pleased with me or you favor me because you do not let my enemies triumph over me.
சங்கீதம் 41:11. என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன்.
So in the Old Testament they had earthly enemies.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு பூமிக்குரிய சத்துருக்கள் இருந்தார்கள்.
The whole Old Testament history books are full of stories of Israel fighting their enemies.
இஸ்ரவேல் ஜனம் தன்னுடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற சரித்திரத்தினாலே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் நிறைந்திருக்கிறது.
From Exodus all the way up to Chronicles you read many many stories of Israel fighting their enemies.
யாத்ராகமம் புத்தகம் முதல் நாளாகமம் புத்தகம் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற பல சம்பவங்களை மீண்டும் மீண்டுமாய் நாம் வாசிக்கிறோம்.
Many times Israel was defeated.
அநேக சமயங்களிலே இஸ்ரவேல் தோற்று போயிற்று.
And sometimes Israel would win.
சில சமயங்களிலே இஸ்ரவேல் ஜெயம் பெறும்.
But they knew that God was supporting them only when they won.
அவர்கள் எப்பொழுது ஜெயித்தார்களோ அப்பொழுதுதான் தேவன் தங்கள் சார்பாக தேவன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள்.
When they were defeated they could not say God was supporting them.
அவர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது தேவன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்ல முடியவில்லை.
How can almighty God be defeated by some earthly enemies?
அது எப்படி சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு பூமிக்குரிய சத்துருவினாலே தோற்கடிக்கப்பட முடியும்?
We read one incident like that in the Old Testament where the ruler in Judah was Hezekiah.
யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அவருடைய சம்பவத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம்.
And there was a king called Sennacherib who came to attack him.
எசேக்கியா ராஜாவை தாக்கும்படியாக சனகரிப் என்றதன ஒரு ராஜா எதிர்த்து வருகிறார்.
And Hezekiah prayed to God.
எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபமணினார்.
And God sent one angel.
தேவன் ஒரு தூதனை அனுப்பினார்.
And that one angel killed more than 180,000 soldiers of the enemy.
180,000 சத்துருக்களை அந்த ஒரு தூதன் கொன்றான்.
That's you can read that in the book of Kings and Chronicles.
இந்த சம்பவங்களை நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்திலும் நாளாகம புத்தகத்திலும் வாசித்து பார்க்கலாம்.
Then they knew God is happy with us.
அப்பொழுது தேவன் தங்கள் மீது சந்தோஷமாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
But there were other times when God was not happy with them.
பல சமயங்களிலே தேவன் அவர்கள் மீது சந்தோஷமாக இல்லாதிருந்த சம்பவங்களையும் நாம் வாசிக்கிறோம்.
Let me show you one example of that. 1 Samuel chapter 4.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 4 அதிகாரம்.
Where it says here that the verse 2, the Philistines defeated Israel killing 4,000 people.
இஸ்ரவேல் ஜனங்கள் பிலிஸ்தரால் முறியடிக்கப்பட்டார்கள். அவங்க அங்கே ஏறக்குறைய 4,000 பேர் வெட்டுண்டு போனார்கள் என்று 4 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
Why were they defeated?
ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள்?
According to Psalm 41, God was not pleased with them.
சங்கீதம் 41:11 வாசித்த வசனத்தின் அடிப்படையில் தேவன் இவர்கள் மீது பிரியமாக இல்லை.
If God was pleased with them they would not have been defeated.
தேவன் அவர்களோடு கூட பிரியமாய் இருந்திருப்பாரே ஆனால் அன்று அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்க மாட்டார்கள்.
And after the battle
the
verse 3 the Israel soldiers discussed why are we defeated?
ஏன் நாம் முறியடிக்கப்பட்டோம் என்பதை இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொண்டார்கள் என்று 3 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Why has the Lord allowed us to be defeated?
நாம் தோற்கடிக்கப்படும்படியாக தேவன் ஏன் அனுமதித்தார்?
Then somebody said
யாரோ ஒருவர் சொன்னார்,
பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் தி ஆர்க், லெட்ஸ் கோ அண்ட் பிரிங் தி ஆர்க்.
நம்மிடத்தில் உடன்படிக்கை பெட்டி இல்லாததுதான் இதற்கு காரணமாகவே நாம் உடனே போய் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவோம்.
கேரி தி ஆர்க், தி லார்ட் வில் ஷூர்லி டிஃபீட் ஆர் எனிமீஸ்.
உடன்படிக்கை பெட்டி நாம் சுமந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார் என்று சொன்னார்கள்.
நவ டுடே கிறிஸ்டியன்ஸ் டோன்ட் கேரி எனி ஆர்க்.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதில்லை.
டுடே வி தே சே இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்,
இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்கிறார்கள்.
இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்,
இயேசுவின் நாமத்தினாலே.
ஹalleluya,
ஹalleluya.
Through the blood of Jesus,
இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
These are the equivalent of those Israelites carrying the ark.
அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கைப்பட்டு சுமந்து கொண்டார்கள் அல்லவா, அதற்கு இணையாக இவைகளை இன்றைக்கு நாம்
பார்க்கிறோம். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்,
இயேசுவின் நாமத்தினாலே என்று சத்தம் போட்டு சொல்கிறார்கள்.
So now see what happened when they brought this ark.
அவர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தபொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள்.
They shouted so loud, verse 5, that the ground began to shake under their feet.
அங்கே அவர்கள் பூமி அதிரத்தக்கதாக மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள் என்று 5-ம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
That was louder than any Pentecostal meeting.
எந்த ஒரு பெந்தேகொஸ்தே கூட்டத்தை காட்டிலும் மிகுந்த சத்தம்.
Have you ever heard of praise meeting so loud that the ground begins to shake?
பூமியே அதிரத்தக்க அளவிலே ஏதாவது ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை சத்தமிடுகிற சத்தத்தை கேட்டிருக்கிறீர்களா?
And that is another thing many Christians think.
அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணுவது இது ஒன்று காரியம்.
If I praise God, he will give me the victory.
நான் தேவனை சத்தமாய் துதித்தால் அவர் ஜெயம் தருவார்.
If I shout loud and praise the Lord, he'll give us the victory.
உரத்த சத்தத்திலே தேவனை துதித்தால் ஜெயம் நமக்கு என்று சொல்கிறார்கள் அநேகர்.
So they shouted loud and the Philistines wondered what is happening.
ஆகவே இவர்கள் சத்தம் போட்டார்கள், ஆர்ப்பரித்தார்கள். பிலிஸ்தர் இந்த சத்தத்தை கேட்டபொழுது ஆச்சரியப்பட்டால் என்ன நடக்கிறது என்று.
After they brought the ark,
கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்த பிறகு,
shouted and made the earth shake,
அவர்கள் சத்தம் போட்டு பூமி அதிர வைத்தார்கள்.
Then they went out to fight the Philistines.
அதற்கு பிறகு பிலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ண போனார்கள்.
Verse
10, 10 வசனம்.
And this time the Philistines killed 30,000 Israelites.
இந்த முறை இஸ்ரவேலில் 30,000 பேர் கொல்லப்பட்டார்கள் பிலிஸ்தரால்.
Before they praised the Lord, it was only 4,000.
இதற்கு முன்பு கர்த்தரை துதித்த பொழுது 4,000 பேர் மட்டும்தான்
வெட்டுண்டு விழுந்தார்கள்.
இப்பொழுது 30,000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
What do we learn from that?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
This just depending on the ark or the name of Jesus and the blood of Jesus is not going to bring the victory.
ஏதோ உடன்படிக்கை பெட்டியை சார்ந்திருப்பதோ அல்லது இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்வதோ சத்தம் போட்டு துதிப்பதோ இது ஜெயத்தை கொண்டு வராது.
There's a song in English which says in the name of Jesus, in the name of Jesus we have the victory.
இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு என்று ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது, தமிழையும் இருக்கிறது.
But how many Christians who are saying in the name of Jesus are defeated in their lives?
ஆனால் இயேசுவின் நாமம் என்று சொல்லக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தோற்கடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்?
Always remember Psalm 41 verse 11.
எப்பொழுதுமே சங்கீதம் 41:11 வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
Lord, this is how I know you are pleased with me.
ஆண்டவரே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே நீர் என்னோடு கூட பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்கிறேன்.
That my enemy cannot defeat me.
என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள முடியாது.
If the enemy is defeating me,
சத்துருக்கள் என்னை தோற்கடித்துக் கொண்டிருந்தால்,
then no matter how much I shout in the name of Jesus and blood of Jesus and hallelujah, God is not pleased with me.
இயேசுவின் நாமம் என்று எத்தனை முறை சொன்னாலும், இயேசுவின் ரத்தம் என்று சொன்னாலும், அல்லேலூயா என்று சொன்னாலும், தேவன் இடத்திலே பிரியமாகவே இல்லை.
Now see Deuteronomy chapter 28.
உபாகமம் 28 அதிகாரம்.
Remember the Israelites were under the old covenant.
இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருந்தார்கள்.
All their blessings were earthly.
அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
Their curses were earthly.
அவருடைய சாபங்களும் பூமிக்குரிய சாபங்களாக இருந்தது.
Everything their enemies were earthly.
அவருடைய சத்துருக்கள் பூமி உலகத்தாராய் இருந்தார்கள்.
Their blessings were earthly.
அவருடைய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தது.
Prosperity was earthly.
அவருடைய செழிப்பு பூமிக்குரிய செழிப்பாக இருந்தது.
The land they got was earthly.
அவர்களுக்கு கிடைத்த தேசம் பூமிக்குரிய தேசமாக இருந்தது.
So the Old Testament is full of earthly blessings.
ஆகவே பழைய ஏற்பாடு என்பது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிறைந்த ஒன்றாக இருந்தது.
Warnings about earthly curses.
பூமிக்குரிய சாபங்களை குறித்த எச்சரிப்புகளினாலே பழைய ஏற்பாடு நிறைந்திருக்கிறது.
Deuteronomy 28 is the classic chapter describing that.
இதற்கு மிகவும் நேர்த்தியான ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் உபாகமம் 28 அதிகாரம் அதை நேர்த்தியாக விளக்குகிறது.
Now see what one example of that in verse 13. Deuteronomy 28 and verse 13.
உபாகமம் 28 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம்.
There was only one condition.
அங்கே ஒரே ஒரு நிபந்தனை தான்.
If you listen to and obey the commandments of the Lord that I'm giving you today.
இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி போனால்,
If you keep these commandments,
இந்த கற்பனைகளை நீ கைக்கொண்டால்,
the Lord will make you the head and not the tail.
தேவன் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று நாம் வாசிக்கிறோம்.
You will always be on top and you will never be underneath.
நீ எப்பொழுதே மேலாகவே இருப்பாய், ஒரு காலம் நீ கீழே போக மாட்டாய்.
28 verse 13.
28 ஆம் அதிகாரம் தமிழில் 12 ஆம் வசனம்.
You will always be on top.
நீ எப்பொழுதே மேலே இருப்பாய்.
You will never be underneath.
ஒரு காலம் நீ கீழே போக மாட்டாய்.
Always your enemies will be under your feet.
எப்பொழுதே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு கீழாகவே இருப்பார்கள்.
That was the mark that God was with Israel.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு 14 ஆம் வசனத்தின்படி இதுதான் அடையாளம்.
You see that picture on that poster there.
இங்கே உள்ளதான இந்த படத்திலே பார்த்தீர்களா?
You know that's David triumphing over Goliath.
தாவீதை கோலியாத்தை மேற்கொள்ளுகிற ஒரு காட்சியை அது சித்தரிக்கிறது.
Young 19 year old man.
அவன் 19 வயது நிரம்பின ஒரு வாலிபனாக இருந்தான்.
Small compared to Goliath who was 9 feet high.
கோலியாத் 9 அடி உயரமுள்ள ஆளாக இருந்தான். அவனை பார்க்கும் பொழுது தாவீது சிறு பையன்.
How did David defeat him?
எப்படி தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது?
We say he because he threw a stone.
அவன் கல்லை எறிந்தன் ஆகவே மேற்கொண்டான் என்று சொல்லலாம்.
God was with David. That is the reason.
காரணம் என்ன சொல்லட்டுமா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார்.
If God was not with David, even 1,000 stones and spears and arrows would not have helped him to win the victory.
கர்த்தர் மட்டும் தாவீதோடு கூட இருந்திராவிட்டால் 1,000 கற்களை இருந்திருந்தாலும் கோலியாத்தை கொன்றிருக்க முடியாது.
So David could say that.
ஆகவே தாவீதால் அதை சொல்ல முடிந்தது.
Oh, now I know that you are pleased with me. My enemy is defeated.
என்னுடைய சத்துரு இப்பொழுது தோற்கடிக்கப்பட்டான், வீழ்ச்சி அடைந்தான். ஆகவே நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை இப்படி நான் அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொல்ல முடிந்தது.
God made him the head and not the tail.
தேவன் தாவீதை தலையாக வைத்தார், வாளாக்காமல் தலையாக்கி.
He was on top and not underneath.
அவன் கீழே இல்லை, மேலாக மேலானவனாக இருந்தான்.
The whole Old Testament teaches that one lesson.
முழு பழைய ஏற்பாடும் இந்த ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது.
That when God was with Israel, Israel always won.
தேவன் இஸ்ரவேலோடு கூட இருக்கும்பொழுது எப்பொழுதுமே இஸ்ரவேல் யுத்தத்திலே மேற்கொண்டது.
And the only time that Israel lost was when God was not with them.
யுத்தத்திலே இஸ்ரவேல் தோற்று போன சம்பவங்கள் எல்லாம் அப்பொழுது தேவன் அவனோடு கூட இல்லை என்பதுதான் அர்த்தம்.
I repeat that because it must be drilled into our mind.
இது நம்முடைய மனதிலே துளைக்கப்பட வேண்டிய ஒரு சத்தியமாகவே மீண்டும் இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன்.
In every case in Old Testament history,
பழைய ஏற்பாட்டு சம்பவத்தின் ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு சரித்திரத்தின் ஒவ்வொரு சம்பவத்திலையும்
if ever Israel was defeated even once, it is because God was not with them.
ஒரு முறை வீழ்ச்சியடைந்திருந்த பொழுதிலும் கூட தேவன் அவளோடு இல்லாதிருந்ததுதான் காரணம்.
If God was with them, it was always victory 100% of the time.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த பொழுதெல்லாம் 100க்கு 100 அவர்கள் யுத்தத்திலே மேற்கொண்டார்கள்.
Now we come to the New Testament.
இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம்.
All those things written in the Old Testament are an example for us.
பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தமாக மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது.
I want to make this so simple that even little children can understand.
சிறு பிள்ளைகளும் கூட விளங்கத்தக்க வகையில் நான் மிகவும் எளிதாக்கி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
So many preachers speak such complicated stuff that even clever people cannot understand.
புத்திசாலி மக்களே விளங்கக்கூடாத அளவுக்கு மிகவும் குழப்பி அநேக உபதேசங்களை அநேக பிரசங்கர் போதிக்கிறார்.
I believe that Jesus spoke in such a way that little children could understand.
நான் நம்புவது என்னவென்றால் சிறு பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளத்தக்க விதத்தில் இயேசு மிகவும் எளிமையாக பேசினார்.
So in the New Testament also we can say the same thing.
புதிய ஏற்பாட்டிலேயும் கூட இதே காரியத்தை நாம் பார்க்கலாம்.
If I am defeated in my life,
என்னுடைய வாழ்க்கையிலே நான் தோற்கடிக்கப்பட்டால்,
that proves God is not pleased with me.
தேவன் என் மீது பிரியமாக இல்லை என்பது அதனுடைய நிரூபணம்.
But there is one big difference.
ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம்.
Today our enemies are not human beings.
இன்றைக்கு நம்முடைய சத்துருக்கள் மனுஷர்கள் அல்ல.
No.
இல்லை.
We do not fight with human beings today.
இன்றைக்கு நாம் மனுஷளோடு கூட யுத்தம் பண்ணுகிறதில்லை.
All those who fight with human beings are living in the Old Testament.
மனுஷர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிற எல்லாருமே பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்தவர்கள்.
Moses, Joshua and all they and their followers fought with earthly enemies.
மோசே, யோசுவா இவர்கள் எல்லாரும் பூமிக்குரிய சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள்.
Even David,
தாவீதும் கூட.
Even Elijah fought with 450 prophets and false prophets and killed them.
எலியாவும் கூட 450 கள்ளத்தீர்க்கதரிசிகளை கூட யுத்தம் பண்ணி அவளை கொன்றார்.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
we don't follow Moses or David or Elijah.
நாம் மோசேயோ தாவீதையோ எலியாவையோ பின்பற்றுவதில்லை.
We follow Jesus.
நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம்.
Who never fought with human beings.
அவர் ஒரு காலம் மனிதரோடு கூட போராடியதே இல்லை, சண்டை போட்டதே இல்லை.
When they called him Beelzebub, prince of devils, he forgave them.
அவரை பெயெல்செபூல் என்றும் பிசாசுகளின் அதிபதி என்றும் அழைத்த பொழுது அவர்களை அவர் மன்னித்தார்.
And when the soldiers came to capture him in Gethsemane, he said, "Yeah, I am Jesus of Nazareth. Take me."
Gethsemane அவரை கைது பண்ண முடியாது, வந்த பொழுது நான் தான் நசரேனாக இயேசுவினை பிடித்துக் கொள்ள தன்னை விட்டுக்
கொடுத்தார்.
பேதுரு தற்காக்க முடியாக ஒரு பட்டயத்தை எடுத்த பொழுது
Jesus said, "No, put your sword back."
இல்லை, உன்னுடைய பட்டயத்தை திரும்ப உரையிலே போடு என்று சொன்னார்.
"Don't fight for me."
எனக்காக யுத்தம் பண்ண வேண்டாம்.
"You think I cannot overcome these Roman soldiers?"
இந்த ரோம போர்ச்சவர்களை நான் மேற்கொள்ள முடியாது என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார்.
"If I speak one word to my father in heaven,"
பரத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னால் போதும்,
"he will send 72,000 angels to come here and fight for me."
இங்கே வந்து எனக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு 72,000 தூதர்களை பிதாமானவன் அனுப்புவார்.
How many angels?
எத்தனை தூதர்கள்?
72,000 angels would come to fight for Jesus.
இயேசுவுக்காக போராடும்படியாக 72,000 யூதர்கள் கீழே இறங்கி வருவார்கள்.
What did we read in the Old Testament?
பழைய ஏற்பாட்டில் நாம் என்ன வாசிக்கிறோம்?
What did I say?
நான் என்ன சொன்னேன்?
One angel killed more than 180,000 people of Sennacherib soldiers.
சனகெரிப்பினுடைய போர்ச்சவர்கள் 180,000 பேரை ஒரு தூதன் சங்கரித்தான்.
So if 72,000 angels came, what will happen?
ஆகவே 72,000 தூதர்கள் வந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே கற்பனை செய்து பாருங்கள்.
The whole Roman Empire would have been destroyed.
ரோம ராஜ்யமே அழிக்கப்பட்டிருக்கும்.
But Jesus said,
ஆனால் இயேசு சொன்னார்,
I will not call even one angel.
நான் ஒரு தூதரை கூட அழைக்க போவதில்லை.
Because Jesus did not come to earth to overcome human beings.
ஏனென்றால் மனுஷர்களை மேற்கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை.
He came to overcome something else.
வேறு ஒன்றை ஜெயிக்கும்படியாக இயேசு வந்தார்.
He came to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ளும்படியாக இயேசு வந்தார்.
He came to overcome this world system.
இந்த உலக அமைப்பை மேற்கொள்ளும்படியாக இயேசு வந்தார்.
He came to overcome the devil.
பிசாசை மேற்கொள்ளும்படியாக இயேசு வந்தார்.
He did not come to fight with people.
மக்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அவர் வரவில்லை.
He fought with sin.
பாவத்தோடு யுத்தம் பண்ணினார்.
He fought with the world system.
உலக அமைப்புகளோடு கூட யுத்தம் பண்ணினார்.
He fought with the devil.
பிசாசோடு கூட யுத்தம்
பண்ணினார். It was an inward battle, not an outward battle.
இது புறத்தோற்றத்தின் முடியாக ஒரு யுத்தம் அல்ல, அது அகத்திலே உள்ளே உள்ள ஒரு யுத்தம்.
In the Old Testament everything was outward.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே புறம் சார்ந்த வெளியான காரியங்கள்.
The beauty of the high priest was outside in his dress.
பிரதான ஆசாரியனுடைய அவனுடைய அழகு அவன் வெளியே உடுத்திருந்த ஆடையிலே காணப்பட்டது.
But Jesus, our high priest, his beauty is not in his outer dress.
ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசுவினுடைய அழகோ வெளியே உள்ளதன் ஆடையிலே அல்ல, அது உள்ளே காணப்பட்டது.
The Old Testament temple was on the outside in Jerusalem.
பழைய ஏற்பாட்டினுடைய ஆலயமானது வெளிப்பிரகாரமாக எருசலேமிலே அங்கே காணப்பட்டது.
But our temple is inside.
நம்முடைய ஆலயமும் உள்ளே காணப்படுகிறது.
The Old Testament the glory of God was seen in a visible fire on top of the tabernacle.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் மேலாக தேவனுடைய மகிமையானது காணக்கூடிய ஒரு அக்கினியாக வந்து அமர்ந்தது.
But in the New Testament the glory is inside, a fire inside my heart.
ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அழகானது உள்ளே, அந்த அக்கினியானது உள்ளே ஜொலிக்கிறது.
And that burns all the time.
அது எப்பொழுதுமே எரிந்து பிரகாசிக்க கூடிய ஒரு மகிமையாக இருக்கிறது.
That is the baptism in the Holy Spirit and fire.
அதுதான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் மறக்கக்கூடிய ஒரு ஸ்நானம்.
It is inward.
அது உள்ளே காணப்படுகிறது.
In the Old Testament the sacrifices were all outside on the altar.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகள் எல்லாம் வெளியே பலிபீடத்திலே செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது.
In the New Testament the sacrifices are all inside where nobody can see it.
புதிய ஏற்பாட்டிலே பலிகள் எல்லாம் அந்தரங்கத்திலே யாரும் காணாத உள்பகுதியிலே பலிகள் காணப்படுகிறது.
We make sacrifices in secret when nobody can see.
யாருமே பார்க்க கூடாத அந்தரங்கங்களிலே நம்முடைய பலிகளை நாம் தியாகங்களை செய்கிறோம்.
You fast and pray and give money all in secret, nobody can see it.
யாருமே காணாத விதத்திலே அந்தரங்கத்திலே உங்கள் ஜெபமும் கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிற காரியமும் உபவாசமும் காணப்படுகிறது.
What I'm trying to say is everything was outward in the Old Testament, everything is inward in the New Testament.
நான் சொல்ல வருகிறது என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எல்லா காரியங்களும் புறம்பாகவே இருந்தது, புதிய ஏற்பாட்டிலோ எல்லா காரியங்களும் உள் சார்ந்த ஒரு காரியமாய்
even the ministry of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமும் கூட.
The Holy Spirit came upon people in the Old Testament. In the New Testament, he comes inside people.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்குள்ளாக அவர் வருகிறார்.
He came upon Samson to help him to overcome external enemies.
வெளிப்பிரகாரமாக உள்ள சத்துருக்களை மேற்கொள்ள முடியாக வெளியாக மேலே வந்து சாம்சன் சிம்சோனின் மீது வந்து அமர்ந்தார்.
And so Samson could kill the lions with his hand.
ஆகவே தன்னுடைய கைகளினாலேயே அந்த சிங்கத்தை கிழித்து கொண்டுள்ள முடிந்தது.
But there was a lion inside Samson's heart called sexual lust.
பாலிய இச்சை என்று சொல்லக்கூடிய உள்ளே காணப்பட்ட ஒரு சிங்கம் சிம்சோனுக்கு இருந்தது.
That Samson could not conquer.
அதை சிம்சோனால ஜெயிக்க முடியவில்லை.
That lion conquered Samson.
அந்த சிங்கம் சிம்சோனை மேற்கொண்டது.
That is Old Testament.
அது பழைய ஏற்பாடு.
Where the enemies, even the lions, are on the outside.
அங்கே சத்துருக்கள் சிங்கம் எல்லாம் வெளியே தான் காணப்படுகிறது.
But Jesus came with the Holy Spirit inside.
ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளே வருகிறார்.
And he did not kill lions with his hands like Samson.
சிம்சோனை போல இயேசு கைகளினால சிங்கத்தை எல்லாம் வெளியே கொல்ல
He did not even kill one Roman soldier.
ஒரு ரோம போர்ச்சுகனை கூட இயேசு கொல்லவில்லை.
But he conquered every lion of temptation in his life.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனை என்ற சிங்கத்தையும் அவர் மேற்கொண்டார்.
So he when we follow Jesus we don't fight with human enemies.
ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றுகிறவளா இருந்தால் நாம் மனுஷ சத்துருக்களோடு கூட போராட மாட்டோம்.
But we fight with these inward lions and overcome them.
ஆகவே உள்ளே காணப்படுகிற சிங்கங்களோடு கூட போராடி நாம் மேற்கொள்ளுவோம்.
And if those inward lions of lust defeat you,
உள்ளே காணப்படுகிற இச்சை என்கிற சிங்கங்கள் உங்களை மேற்கொண்டால்,
then you have to say God is not pleased with me.
அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால், தேவன் என்னோடு கூட பிரியமாக இல்லை.
Remember Psalm 41 verse 11.
சங்கீதம் 41:11 ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா?
Lord, this is how I know that you are pleased with me, that my enemy cannot conquer me.
என் சத்துருக்கள் என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
There can be many giants in our heart.
நம்முடைய உள்ளத்திலே அநேக ராட்சதர்கள் இருக்கலாம்.
Just like the giants of Canaan.
கானானிலே காணப்பட்ட ராட்சதர்கள் போல.
We read that when Joshua went to fight against the giants in Canaan.
கானானிலே உள்ளதன ராட்சதர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படி யோசுவா போன பொழுது,
when God was pleased with them,
தேவனோ அவர்களிடத்திலே பிரியமா இருந்த பொழுது,
the walls of Jericho fell down and they could conquer it.
எரிகோவுடைய மதில்கள் தரைமட்டமாய் விழுந்தது. அவர்கள் எரிகோவை மேற்கொண்டார்கள்.
That was the biggest city in Canaan.
கானான் தேசத்திலே உள்ளதன பெரிய நகரமாக எரிகோ இருந்தது.
Conquered it so easily because God was with them.
தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியாலே அவர்கள் எளிதாக எரிகோவை மேற்கொண்டார்கள்.
The next day,
அடுத்த நாளிலே,
they went to fight with a small town called Ai.
சிறிய பட்டணமாகிய ஆயை மேற்கொள்ள முடியாக அடுத்த நாள் போகிறார்கள்.
And they were defeated.
அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள்.
What happened?
என்ன நடந்தது?
How did the giants defeat Israel in Ai?
ஆயி பட்டணத்தில் எப்படி அந்த ராட்சதர்கள் இஸ்ரவேல் மக்களை மேற்கொண்டார்கள்?
You read in Joshua chapter 7.
யோசுவா புத்தகத்திலே 7 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள்.
Chapter 6 they overcame Jericho.
6 அதிகாரத்தில் எரிகோவை மேற்கொண்டார்கள்.
Chapter 7 they are defeated.
7 அதிகாரத்திலேயோ தோற்கடிக்கப்பட்டார்கள்.
God was not pleased with them.
தேவன் அவர்களோடு கூட பிரியமாக இல்லை.
Then when they set that matter right,
அந்த காரியத்தை சரி செய்த பொழுது,
you read in chapter 8 they won the victory again.
8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், மீண்டுமாக அவர்கள் ஜெயித்தார்கள் ஆயியை.
So when you are defeated by sin,
ஆகவே நீங்கள் பாவத்தினாலே தோற்கடிக்கப்படும் பொழுது,
any sin,
எந்த பாவமாக இருந்தாலும்,
any sin,
எந்த பாவமாக இருந்தாலும்,
you fall into sin,
நீங்கள் பாவத்திலே விழுகிறீர்கள்.
You have to say to yourself,
உங்களை பார்த்து சொல்ல வேண்டும்,
that proves that God is not pleased with me.
தேவன் என் மீது பிரியமாக இல்லை என்பதுதான் இது நிரூபிக்கிறது.
I can bring the ark of God,
நான் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வரலாம்.
Shout hallelujah,
hallelujah என்று சத்தம் போடலாம்.
Praise the Lord,
ஆண்டவரை துதிக்கலாம்.
And the blood of Jesus, name of Jesus,
இயேசுவின் இரத்தம் என்று சொல்லலாம், இயேசுவின் நாமம் என்று சொல்லலாம்.
But then I am defeated by sin,
ஆனாலும் பாவத்திலே தோற்கடிக்கப்படுகிறேன்.
I can't overcome my anger,
இந்த கோபத்தை மேற்கொள்ள முடியவில்லை.
I can't overcome my bitterness against somebody,
ஒரு சிலருக்கு மீது எனக்கு இருக்கக்கூடிய கசப்பு என்ற உணர்வை மேற்கொள்ள முடியவில்லை.
You can't forgive your mother-in-law,
உங்கள் மாமியாரை மன்னிக்க முடியவில்லை.
You can't forgive that brother who cheated you of some money,
பணத்திலே உங்களை ஏமாற்றின அந்த சகோதரனை உங்களால மன்னிக்க முடியவில்லை.
An unforgiving spirit is like a big giant that conquers us.
ஒரு மன்னிக்க முடியாத ஆவி என்கிற சொல்லுகிற பெரிய ராட்சதன் எப்பொழுதுமே நம்மை மேற்கொண்டிருக்கிறான்.
You say that is so strong,
அது வலிமையுள்ளதா இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்.
Is God stronger than that, or is that stronger than God?
அதை காட்டிலும் தேவன் வலிமையுள்ளதா இருக்கிறாரா, அல்லது அந்த பாவம் தேவனை காட்டிலும் வலிமையுள்ளதா இருக்கிறதா?
Is your God so small?
உங்களுடைய தேவன் மிகவும் சிறியவராய் இருக்கிறாரா?
And sin is so big.
பாவம் பெரியதாய் இருக்கிறதா?
That is how the Israelites saw the giants of Canaan.
இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் உள்ள ராட்சதர்களை பார்த்தார்கள்.
Oh, the giants are so big.
ஓ, ராட்சதர்கள் பெரியதாய் இருக்கிறார்களே.
We are like grasshoppers.
நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல சிறியவளாய் இருக்கிறோமே.
So we cannot overcome them.
நம்மால் ஜெயிக்க முடியாது என்று
சொல்கிறார். Joshua and Caleb.
ஆனால் யோசுவாவும் காலேபும்
they said our God is so big.
நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறார்.
And these giants are like grasshoppers.
இந்த ராட்சதர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள் என்று
சொன்னார். Our God can defeat them.
நம்முடைய தேவன் அவர்களை மேற்கொள்ள முடியும்.
Why is it sin is conquering you?
ஏன் பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறது?
Because your God is so small.
உங்களுடைய தேவன் உங்களுக்கு சிறியவராக இருக்கிறார்.
And the sin is so big.
பாவம் பெரியதா இருக்கிறது.
That is the only reason why sin is conquering you.
பாவம் உங்களை மேற்கொள்ளுவதற்கு இது ஒன்றே காரணம்.
Your Jesus is so small.
உங்கள் இயேசு மிகவும் சிறியவராக இருக்கிறார்.
You know the Bible speaks about the real Jesus and another Jesus.
உண்மையான இயேசுவையும் மற்றொரு வேறொரு இயேசுவையும் குறித்து வேதம் பேசுகிறது.
See 2 Corinthians
2 கொரிந்தியர்
and chapter 11
11வது அதிகாரம்.
It says here about somebody verse 4
நான்காம் வசனம்.
You are so easily deceived. You believe anything anybody tells you. Somebody comes and preaches another Jesus, you just accept it.
நீங்க உங்களிடத்திலே வருகிறவன் நாங்கள் பிரசங்கித்த வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்.
How is it you swallow whatever they say?
அவர்கள் சொல்வதெல்லாம் அப்படியே விழுங்கிக் கொள்கிறீர்கள். அது எப்படி?
Another Jesus.
வேறொரு இயேசு.
The name is the same.
பெயர் அதேதான்.
But it is another Jesus.
ஆனால் அது வேறொரு இயேசு.
Well, who is this another Jesus?
இந்த வேறொரு இயேசு என்பது யார்?
No, that's in the Bible.
அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Real Jesus and another Jesus.
உண்மையான இயேசு வேறொரு இயேசு.
Paul is preaching the real Jesus.
பவுல் உண்மையான இயேசுவை பிரசங்கிக்கிறார்.
And there are some people he says who are preaching another Jesus.
வேறு சிலர் வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள் என்று பவுல் சொல்கிறார்.
So when you say in the name of Jesus,
இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லும் பொழுது,
how do you know whether it is real Jesus or this other Jesus mentioned here?
அது உண்மையான இயேசுவா அல்லது இங்கே சொல்லப்பட்டபடி வேறொரு இயேசுவா என்று எப்படி நீங்கள் வித்தியாசப்பட்டு அறிந்து கொள்ளலாம்?
I will tell you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
There is one mark of the real Jesus.
உண்மையான இயேசுவினுடைய அடையாளம் ஒன்று இருக்கிறது.
See Matthew chapter 1.
மத்தேயு 1 அதிகாரம்.
It's very important to know this.
இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம்.
Matthew 1, then you will never be deceived by the real Jesus and another Jesus.
அப்படியானால் நீங்கள் உண்மையான இயேசு வேறொரு இயேசு என்கிற விஷயத்திலே வஞ்சிக்கப்பட முடியாது.
Matthew 1 verse 21.
மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம்.
The real Jesus.
உண்மையான இயேசு.
The meaning of Jesus is he will save his people from their sins.
உண்மையான இயேசுவின் பொருள் என்னவென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
So what is the mark of the real Jesus?
ஆகவே உண்மையான இயேசுவின் அடையாளம் என்ன?
That is the first time in the Bible that the meaning of the name of Jesus is explained.
இயேசு என்ற பெயருடைய பொருள் முதல் முறையாக விளக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இதுதான்.
The angel comes to Joseph and explains to him Mary is going to have a child and this is the meaning of the name.
இயேசு என்ற பெயருடைய அர்த்தத்தை அந்த யோசேப்புக்கு மரியாளுக்கும் தூதன் வந்து விளக்கி சொல்கிறார்.
The real Jesus saves people from their sins.
உண்மையான இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார்.
What does another Jesus do?
வேறு ஒரு இயேசு என்ன செய்கிறார்?
Another Jesus may forgive your sin but he leave you defeated in your sin.
வேறு ஒரு இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் உங்களுடைய பாவத்திலே விட்டு விடுகிறார்.
Now which Jesus have you got?
நீங்கள் பெற்றுக்கொண்ட இயேசு எந்த இயேசு?
Have you got the real Jesus who forgives your sin and saves you from your sin?
உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கக்கூடிய இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா?
Or have you got another Jesus who only forgives your sin but cannot save you from your sin?
பாவங்களை மட்டும் மன்னிப்பார் ஆனால் உங்களை அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர மாட்டார் அந்த இயேசுவை பின்பற்றுகிறீர்களா?
If he cannot save you from your sin,
உங்கள் பாவத்திலிருந்து உங்களை மீட்க முடியவில்லை என்றால்
how do you know whether he has even forgiven your sin?
அவர்தான் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை இப்படி உங்களுக்கு நிச்சயமாய் தெரியும்.
You may be just imagining, oh my sins are all forgiven.
என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் கற்பனையிலே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள்.
Have you got some written certificate from God that your sins are all forgiven?
உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்றிருக்கிறீர்களா?
Oh you say it's written in the word of God.
இல்லை, தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறீர்கள்.
How do you know that it applies to you?
ஆனால் அது உங்களுக்கு தான் பொருந்தும் என்பதை எப்படி உங்களுக்கு தெரியும்?
For example,
உதாரணமாக
it says in Proverbs 28
நீதிமொழியில் 28ல் நாம் பார்க்கிறோம்.
Proverbs 28
நீதிமொழியில் 28ஆம் அதிகாரம்.
There it says that he who confesses his sins and forsakes them will prosper.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
Verse 13.
13 வசனம், நீதிமொழி 28:13.
If he confesses and forsakes them,
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன்,
then he will get mercy.
அவன் இரக்கம் பெறுவான்.
What about somebody who only confesses?
அறிக்கை செய் அறிக்கை மட்டும் செய்றவனுக்கு என்ன?
But does not forsake.
ஆனாலும் அதை விட்டு விடாத இருக்கிறவர்கள்.
Yeah, that person is written in chapter 29 verse 1.
அந்த மனிதனை பற்றி 29 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
He will suddenly be broken and they will not be given another chance.
அவன் திடீரென்று நாசமடைவான், அவனுக்கு வேறொரு தருணம் கொடுக்கப்படாது என்று பார்க்கிறோம்.
So if you confess your sin without forsaking it,
ஆகவே நீங்கள் விட்டு விடாமல் அறிக்கை மட்டும் செய்யறவளா இருந்தால் பாவத்தை,
you are not going to be forgiven.
நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள்.
You are going to be destroyed.
நீங்கள் அழிக்கப்படுவீர்கள்.
But if you confess and forsake, then you get mercy.
நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர்கள்.
Now the another Jesus only tells you to confess.
வேற ஒரு இயேசு பாவத்தை அறிக்கை மட்டும் செய்தால் போதும் என்று சொல்கிறார்.
The real Jesus says you must confess and forsake.
உண்மையான இயேசு நீ பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார்.
Which Jesus has your preacher told you about?
உங்களுடைய பிரசங்கியார் எந்த இயேசுவை பற்றி உங்களுக்கு போதித்து இருக்கிறார்?
You only confess your sin.
பாவங்களை மட்டும் அறிக்கை மட்டும் செய்து கொண்டிருக்கிறீர்களா?
And tomorrow you do the same thing.
நாளைக்கு அதே பாவத்தை செய்கிறீர்களா?
And you again confess your sin.
மீண்டும் அதே பாவத்தை அறிக்கை.
And day after tomorrow you do the same thing.
அதே பாவத்தை திரும்பவும் செய்வது.
Again you confess your sin.
மீண்டும் அதே பாவத்தை அறிக்கை செய்வது.
And after 10 years you are doing the same thing.
10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இப்பொழுதும் அதே செய்து கொண்டே இருக்கிறீர்கள்.
And you say your sins are forgiven.
உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறீர்கள்.
How do you know?
உங்களுக்கு எப்படி தெரியும்?
You may be just imagining.
நீங்கள் ஒருவேளை கற்பனை செய்து கொண்டிருக்கலாம்.
You may say, Brother Zach, you're shaking all my faith.
So, Zach, orle, enudi viswasathi asaikirile endru neenga sollala.
Yes, I'm here to shake your faith. I'm here to shake your faith.
Ungale viswasathi asaikka mudiyagathana neenga irukire.
If your faith is not founded on solid ground, it's good to shake it now.
Ungale viswasamanadu nalla urudiyana nilathile illai endru sonnal adai asaithu asithu viduvathu
nalladhu. If it is not founded on the real Jesus,
adu unmayana yesuvile asthivaram illai endru sonnal adai asithu viduvathu nalladhu.
It's better to discover it now than when Christ comes back.
Kristu meendumai varumbolude kandupidippadai vida ippozhudhu adai kandupidithu sari seivathu nalladhu.
Remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
He who confesses and forsakes will find mercy.
தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
That is why Jesus said repent.
ஆகவே தான் இயேசு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார்.
Then believe.
அதற்கு பிறகு விசுவாசியுங்கள் என்று
சொல்கிறார். Repent and believe.
மனம் திரும்பி விசுவாசியுங்கள்.
Forsake it and then turn to the Lord.
ஒன்றை விட்டு விட்டு தேவன் பக்கமாய் திரும்புங்கள்.
Turn around.
திரும்புங்கள்.
Say, Lord,
ஆண்டவரே,
I don't want only to confess my anger.
என்னுடைய கோபத்தை அறிக்கை செய்வது மட்டும் போதாது
ஆண்டவரே. I want to forsake my anger.
என்னுடைய கோபத்தை நான் விட்டுவிட வேண்டும் ஆண்டவரே.
I don't want to just confess this dirty sexual habit.
இந்த அசுத்தமான பாலிய இச்சையின் பழக்கத்தை ஆண்டவரே அறிக்கை செய்வது
மட்டுமல்ல, I want to forsake it.
நான் அதை விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே.
I don't want to just confess that I saw some dirty cinema. I want to forsake seeing it.
சினிமாவை பார்த்து விட்டேன் மன்னியும் என்று சொல்வது மட்டுமல்ல ஆண்டவரே, அதை நான் விட்டு விடுகிறேன்.
I want to tell you in Jesus name.
இயேசு நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
That if you do not turn around from sin, there is no forgiveness.
நீங்கள் பாவத்தை விட்டு திரும்பாத வரைக்கும் உங்களுக்கு மன்னிப்பே இல்லை.
Now you may say, I don't have the strength to overcome this habit.
இந்த பழக்கத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு போதிய பலம் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம்.
God knows that better than you.
உங்களை காட்டிலும் அதிகமாய் நேர்த்தியாய் தேவன் அறிந்திருக்கிறார்.
He doesn't say here you must save yourself from your sins.
உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லப்படவில்லை.
They tried that for 1500 years under the law, they never succeeded.
1500 ஆண்டுகளாக நியாயப்பிரமாணத்தின் கீழாக அதை முயற்சி செய்து பார்த்தார்கள், ஒரு காலம் அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை.
Israel tried to save themselves from all their sins, they kept on falling into sin.
இஸ்ரவேல் தங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியாக தாங்களாகவே முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை.
Why did God allow that?
ஏன் அதை தேவன் அனுமதித்தார்?
To teach them a lesson, you cannot overcome your sin.
உன்னுடைய பாவத்தை நீயாகவே மேற்கொள்ள முடியாது என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியாது.
And therefore he sent Jesus.
ஆகவே அவர் இயேசுவை அனுப்பினார்.
And the name itself means he will save us from our sins.
அவருடைய பெயரிலேயே அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிப்பார்.
The Lord says you cannot save yourself.
ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீயே உன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது.
Jesus will save you from your sins.
உன்னுடைய பாவத்திலிருந்து இயேசு உன்னை மீட்பார்.
But you must turn around and accept what I am offering you.
ஆனால் நான் கொடுக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள முடியாக, நீ திரும்ப வேண்டும்.
See, when we are born into this world, we are born facing the world and the devil and sin.
நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது உலகத்தையும் பாவத்தையும் பிசாசையும் நோக்கி பார்த்துக்கொண்டே பிறந்திருக்கிறோம்.
That is why all our children grow up with bad habits, not good habits.
ஆகவே தான் நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்வதில்லை, கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டு வளருகிறார்கள்.
We have to teach them good habits.
நல்ல பழக்கங்களையோ நாம் கற்றுக்கொடுக்க வேண்டியிருக்கிறது.
And the more they live in the world, the more they are developing bad habits.
எந்த அளவுக்கு அதிகமாக இந்த உலகத்தையே நோக்கி வாழுகிறார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள்.
All of us are like that.
நாம் எல்லாரும் அப்படி தான்
இருக்கிறோம். We grow up telling lies, cheating and fighting and everything.
நாம் வளர வளர பொய் பேசுகிறோம், ஏமாற்றுகிறோம், சண்டை போடுகிறோம்.
All the time God is behind us.
அப்படிப்பட்ட எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு பின்பாக இருக்கிறார்.
God says I want you to accept Jesus.
நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன்.
God says that.
தேவன் அதை சொல்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ள.
He will save you from your sin.
அவருடைய பாவங்களை நீக்கி உன்னை ரட்சிப்பார்.
But if you want to accept Jesus, you got to turn around.
ஆனால் இயேசு சொல்கிற, தேவன் சொல்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ திரும்ப வேண்டும்.
How can I face the sin and accept Jesus who is there?
பாவத்தை நோக்கி பார்த்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இயேசுவை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்?
That is the meaning of repentance.
அதுதான் மனந்திரும்புதலினுடைய பொருள்.
It's not such a big thing.
பெரிய ஒரு காரியம் அல்ல.
Supposing I want to give a gift to brother Vincent here.
இங்க இருக்கக்கூடிய சகோதரர் வின்சென்ட்க்கு ஒரு gift
நான் கொடுக்க போறேன். And he is
facing that way. அவர் இந்த திசையை நோக்கி பார்க்கிறார்.
And he here, this is a free gift.
இலவசமான வரத்தை பெற்றுக்கொள்,
take it,
எடுத்துக்கொள்.
And he says give me
எனக்கு தாரம் தாரம் என்று இவர் கேட்கிறார்.
You got to turn around before you can take it.
அதை பெற்றுக்கொள்ள முன்பதாக திரும்ப வேண்டும்.
It's so simple.
மிகவும் எளிதா இருக்கிறது.
We don't turn from sin and we are trying to accept Jesus.
நாம் பாவத்தை விட்டு திரும்பாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம்.
It is impossible.
அது கூடாத காரியம்.
Sometime in your life some preacher told you accept Jesus.
ஏதோ ஒரு காலத்திலே ஒரு பிரசங்கர் உங்களை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொள் என்று
சொன்னார்.
ஆனால் நீங்களோ மனம் திரும்பவே இல்லை.
Throughout the New Testament the first message is repent.
புதிய ஏற்பாடு முழுதுமாக முதல் செய்தி என்னவென்றால் மனம் திரும்பு.
Turn around.
மனம் திரும்பு.
And if you had done that in the beginning,
ஆரம்பத்தில் இதை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால்,
your Christian life would have been victorious.
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது வெற்றி வாழ்க்கையாக இருந்திருக்கும்.
Jesus saves people from their sin.
ஏனால் இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார்.
Do you think Peter could walk on the water?
பேதுரு தண்ணீர் மேல் நடக்க முடிந்தது என்று நினைக்கிறீர்களா?
Jesus could walk on the water.
இயேசு தண்ணீரில் மேல் நடக்க முடிந்தது.
You know that story in Matthew 14.
மத்தேயு 14 ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
We don't have to look at it. You know the story very well.
நீங்கள் அதை படி பார்க்க தேவையில்லை. அது எங்கே இருக்குது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும்.
The disciples were in a boat and Jesus came walking on the water.
சீஷர்கள் அந்த படகுல இருக்கிறார்கள். இயேசுவோ தண்ணீர் மேல் நடந்து வந்தார்.
That is a miracle, but the miracles of Jesus were also parables.
அது ஒரு அற்புதமாக இருந்தாலும் இயேசுவின் அற்புதங்கள் எல்லாம் உவமைகளாகவும் இருக்கிறது.
Like when he healed the blind man, it was a parable of how God Jesus heals spiritual blindness.
இயேசு அந்த குருடனை சுகமாக்கின பொழுது ஆவிக்குரிய ரீதியில் இயேசு எப்படி நம்முடைய கண்களை பிரகாசிப்பிக்கிறார், இருளை நீக்கிறார் என்பதற்கு உவமானமாக இருக்கிறது.
When he turned the water into wine, that was also in a sense the miracle was a parable.
இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின பொழுது அது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, அது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உவமையாக இருக்கு.
That means he can change our ordinary life into a divine life.
நம்முடைய சாதாரண வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற கருத்தை சொல்லிக்
கொடுக்கிறது. What is the parable in this miracle?
ஆகவே இந்த அற்புதத்தில் என்ன உவமை காணப்படுகிறது?
Jesus walking on the water.
இயேசு தண்ணீரிலே நடக்கிறார்.
There is a message there.
அங்கே ஒரு படிப்பினை இருக்கிறது.
No man can walk on the water.
எந்த ஒரு மனுஷனும் தண்ணீர் மேல் நடக்க முடியாது.
Because gravity will pull him down.
புவி ஈர்ப்பு விசை அவனை கீழ்நோக்கி இழுக்கும்.
It doesn't matter who he is.
அது யாராக இருந்தாலும் சரி.
Small baby, big man.
சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி.
Everybody, rich man, poor man.
ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும்.
Indian, American, Russian, anybody.
இந்தியனாக இருந்தாலும் அமெரிக்கனாக இருந்தாலும் ரஷ்யனாக இருந்தாலும்
Nobody can walk on the water.
யாருமே தண்ணீர் மேல் நடக்க முடியாது.
Nobody has walked on the water.
யாருமே தண்ணீர் நடக்கவில்லை.
But Jesus came.
இயேசு வந்தார்.
And he walked on the water.
அவர் தண்ணீர் மீது நடந்தார்.
Did he have a body like us?
அவர் நம்மை போல சரீரத்தை பெற்றிருந்தாரா?
If an angel goes over the water, that is not surprising.
ஒரு தூதன் தண்ணீர் மீதே போனால் அது ஆச்சரியமான காரியம் அல்ல.
That is like a bird flying on the water.
அது ஒரு பறவை தண்ணீர் மீதே பறப்பது போல.
Or like a duck floating on the water.
அல்லது ஒரு வாத்து தண்ணீரில் மிதந்து போவதை போல.
But Jesus had a body just like ours.
ஆனால் நம்மை போலவே இயேசு சரீரத்தை உடையவராய் இருந்தார்.
How is it he did not go down?
எப்படி அவர் கீழ் நோக்கி போகவில்லை?
There's only one reason.
ஒரே ஒரு காரணம்.
The supernatural power of God helped him to overcome the law of gravity.
புவி ஈர்ப்பு விசை என்கிறதன அந்த பிரமாணத்திலிருந்து தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவரை மேற்கொண்டது.
It's a picture of a life of overcoming sin.
பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை விளக்கி காட்டக்கூடிய ஒரு படிப்பினியாய் இருக்கிறது.
You want to understand the meaning of Jesus walking in the water?
இயேசு தண்ணீரின் மேல் நடந்தாரே, அதனுடைய பொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமா?
First of all, you must believe he had a body just like ours.
முதலாவதாக நீங்கள் நம்ப வேண்டியது என்னவென்றால், நம்மை போல ஒரு சரீரத்தை அவர் பெற்றிருந்தார்.
He didn't have a body like a bird or a duck.
அவருக்கு வாத்தை போலவோ பறவையை போலவோ சரீரம் இல்லை.
That he could float on the water.
தண்ணீர் மேலே மிதப்பதற்கு.
It was just like ours.
நம்மை போலவே ஒரு சரீரம்.
Like we drown, he could have also drowned.
நான் முழுகுவது போல அவரும் முழுகி இருந்திருக்கலாம்.
But he did not drown.
ஆனாலும் அவர் முழுகவில்லை.
And you want to know the spiritual meaning of Jesus walking on the water?
இயேசு தண்ணீர் மேலே நடந்ததனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா?
Turn to Hebrews chapter 4.
எபிரேயர் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
Hebrews 4 and verse 15.
எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனம்.
It says here about Jesus that he is a high priest who can understand our weakness.
அவர் பிரதான ஆசாரியராக இருந்து நம்முடைய பலவீனங்களை புரிந்துகொள்கிறார்.
That means he feels the struggle we have against sin.
அவருடைய பொருள் என்னவென்றால், நமக்கு பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய போராட்டத்தை அவர் விளங்கிக் கொள்கிறார்.
We can say he feels the pull of gravity.
அவர் அந்த புவி ஈர்ப்பு விசையின் இழுப்பு சக்தியை உணர்கிறார்.
When Jesus stepped out from the land into that sea,
அவர் தரையிலிருந்து கடல் மேலே காலை வைக்கும்
பொழுது அந்த
புவி ஈர்ப்பு விசையினுடைய இழுப்பை அவர் உணர்ந்தார்.
Just like you will feel the pull of gravity when you step out from the beach into the sea.
நீங்கள் கடற்கரையிலிருந்து கடலின் மேலே காலை வைக்கும் பொழுது புவி ஈர்ப்பு விசையினுடைய ஒரு இழுப்பை நீங்கள் உணர்வது போலவே
Jesus felt it.
இயேசு அதை உணர்ந்தார்.
He knows our struggle against sin.
பாவத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை அவர் உணர்கிறார்.
Law of gravity is a perfect picture of the power of sin.
பாவத்தினுடைய வல்லமைக்கு ஒரு ஒப்புனை என்னவென்றால், புவி ஈர்ப்பு விசையினுடைய இழுப்பு சக்தி.
It's always pulling us down.
அது எப்பொழுதுமே நம்மை கீழ்நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது.
Any part of the world it'll pull you down.
உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் அது உங்களை கீழ்நோக்கி
இழுக்கும். Whoever you are it'll pull you down.
நீங்கள் யாராக இருந்தாலும் அது கீழ்நோக்கி இழுக்கிறது.
Gravity is like sin.
புவி ஈர்ப்பு விசை என்பது பாவத்தை போலவே.
So Jesus being pulled by the law of gravity when he got on the water is a picture of Jesus being pulled by the power of sin.
இயேசு தண்ணீர் மீதே காலை வைத்த பொழுது அவர் அந்த புவி ஈர்ப்பு விசை நோக்கி இழுக்கிற அந்த உணர்வு என்ன எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அப்பாவத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு இழுப்பை அவர் உணர்கிறார்.
But he didn't fall.
ஆனால் அவர் விழவில்லை.
He overcame that power.
அந்த சக்தியை அவர் மேற்கொண்டார்.
Hebrews 4:15.
எபிரேயர் 4:15.
He was tempted like us but he did not sin.
நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார்.
Like he was pulled by the law of gravity but he did not fall.
அவர் அந்த புவி ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டும் அவர் விழவில்லை.
What a beautiful message there is in that miracle.
இந்த அற்புதத்தில் எவ்வளவு அழகான ஒரு செய்தி இருக்கிறது பாருங்கள்.
And we can worship him.
நாம் அவரை ஆராதிக்கலாம்.
And we can admire him.
நாம் அவரை வியக்கலாம்.
Oh Lord, how wonderful.
ஆண்டவரே எவ்வளவு அற்புதமானவர் என்று சொல்லி மெச்சிக்கொள்ளலாம்.
Gravity could not pull you down.
ஆண்டவரே புவி ஈர்ப்பு விசையும் இழுக்கவில்லை.
Sin could not pull you down.
பாவமும் உம்மை கீழ்நோக்கி இழுக்கவில்லை ஆண்டவரே.
But now I will show you a greater miracle.
நான் இப்பொழுது அதை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Jesus tells Peter.
இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார்.
You know Peter said this.
பேதுரு இதை சொல்கிறார்.
Matthew 14.
மத்தேயு 14 அதிகாரம்.
Jesus said in verse 27, don't be afraid.
27 வசனத்தில் இயேசு சொல்கிறார், பயப்படாதே.
Then Peter says.
அப்புறம் பேதுரு சொல்கிறார்.
Verse 28.
28 வசனம்.
14:28.
14 அதிகாரம் 28 வசனம்.
Lord, if it is really you, you tell me also to come on the water.
ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்த இடத்திலே வர கட்டளையிடும் என்றார்.
In that one sentence there's a tremendous message.
இந்த ஒரு வாக்கியத்திலே ஒரு பெரிய செய்தி காணப்படுகிறது.
Lord, I have worked on the water as a fisherman for so many years.
ஆண்டவரே இந்த தண்ணீரிலேயே என்னுடைய தொழிலை எத்தனையோ ஆண்டுகளாக செய்து வருகிறேன் ஆண்டவரே.
Sometimes I have slipped out of the boat. I know I go down immediately.
சில சமயத்திலே போட் படகிலிருந்து சற்று தவறி விழுந்தாலும் நான் உடனே கீழே போவதை உணர்ந்திருக்கிறேன்.
I know the power of gravity in the sea.
கடலிலேயும் இருக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசையினுடைய சக்தியை நான் அறிந்திருக்கிறேன்.
I see you conquering it.
ஆனால் நீர் அதை மேற்கொள்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே.
This is amazing.
வியப்பாக இருக்கிறது.
Now look at his faith.
இப்பொழுது பேதுருவின் விசுவாசத்தை பாருங்கள்.
Lord,
ஆண்டவரே,
if you can do it,
உம்மால் இதை செய்ய முடியுமானால்,
I can do it.
நானும் அதை செய்ய முடியும்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
Do you have that faith?
உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா?
Lord, if you can do it, I can do it. ஆண்டவரே
உம்மால் அதை செய்ய முடிந்தால் நானும் செய்வேன்.
Because I believe you have a body just like me.
ஏனென்றால் என்னைப் போலவே உம்மைப் போல எனக்கும் ஒரு சரீரம் இருக்கிறது.
You were tempted like me.
நீர் என்னைப் போல சோதிக்கப்படுகிறீர்.
And you overcame.
நீர் ஜெயிக்கிறீர்.
If you can overcome, I can overcome.
உம்மாலே மேற்கொள்ள முடியுமானால் நானும் மேற்கொள்ள முடியும்.
And Jesus said,
இயேசு சொல்கிறார்,
one word.
ஒரு வார்த்தை.
Come.
வா.
Came. Can you hear Jesus saying that to you from heaven today?
இன்றைக்கு பரத்திலிருந்து உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை உங்கள் காதுகள் கேட்கிறதா?
He is not saying that to everybody.
எல்லாருக்கும் அவர் சொல்வதில்லை.
There are some of us sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களில் ஒரு சிலர்
இருக்கிறார்கள்.
இப்பொழுதே உங்களுடைய உள்ளத்திலே கொஞ்சம் விசுவாசம் உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே,
all my life I have been pulled down by sin.
என் வாழ்க்கை முழுதுமாக பாவத்தினாலே கீழ்நோக்கி இழுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது.
ஆண்டவரே, I've been drowning in the sea called sin.
ஆண்டவரே, பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கடலிலே முழுகிக் கொண்டே இருக்கிறேன்.
ஆண்டவரே, every time,
ஒவ்வொரு முறையும்
in my house,
என் குடும்பத்திலே,
in my thoughts,
என் எண்ணங்களிலே,
in so many areas in my private life,
என்னுடைய வாழ்க்கையின் அந்தரங்க பல பகுதிகளிலே,
I am drowning in the sea.
ஆண்டவரே, கடலிலே நான் முழுகிக் கொண்டிருக்கிறேன்.
But I see you.
ஆனால் உம்மை பார்க்கிறேன்.
Tempted like me.
என்னைப் போலவே சோதிக்கப்பட்டோம்.
Living on earth for 33 and a half years.
இந்த பூமியிலே 33.5 ஆண்டுகள் நீர் வாழ்ந்திருக்கிறீர்.
Never going down even once in 33 and a half years.
33.5 ஆண்டுகளிலே ஒரு முறை கூட ஆண்டவரே நீர் கீழே போகவில்லை.
Lord,
ஆண்டவரே,
if you can do it, I can do it.
உம்மால் இதை செய்ய முடியும் என்று சொன்னால் என்னாலும் செய்ய முடியும்.
The Holy Spirit could help you, he can help me.
பரிசுத்த ஆவியானவர் உமக்கு உதவி செய்ய முடிந்ததே அவர் எனக்கு உதவி செய்ய முடியும்.
What is use just saying the Holy Spirit made me speak in tongues?
பரிசுத்த ஆவியானவர் அன்னிய பாஷை பேச வைத்தார் என்று சொல்வதிலே மட்டும் என்ன பிரயோஜனம்?
The Holy Spirit has come to give me victory over sin.
பரிசுத்த ஆவியானவர் பாவத்தின் மீது எனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியா வந்திருக்கிறார்.
To all those who say that,
இதை சொல்கிற எல்லாரும் யாரா இருந்தாலும்,
the Lord says, come.
ஆண்டவர் சொல்கிறார், வா.
I heard that voice some years ago.
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் இந்த சத்தத்தை கேட்டேன்.
I was born again about 51 years ago.
51 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன்.
But for about 16 years I was defeated after that.
அதற்கு பிறகு 16 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
After being baptized,
நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு,
after becoming a preacher,
ஒரு பிரசங்கியாய் மாறின பிறகு,
after being a full time worker,
முழு நேர ஊழியனான பிறகும்,
I was defeated in my thoughts,
என் சிந்தையிலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டேன்.
Defeated in my home life,
என்னுடைய முழு வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்டு தோல்வியை சந்தித்தேன்.
I was defeated when I drove the scooter on the roads,
நான் சாலைகளிலே ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போன பொழுதும் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன்.
I was always defeated,
நான் எப்பொழுதுமே தோற்கடிக்கப்பட்டவனாய் இருந்தேன்.
But one day I heard Jesus say,
ஒரு நாளில் இயேசு சொல்லுகிறதை நான் கேட்டேன்,
come.
Wow.
I said, Lord, if you can do it, I can do it.
ஆண்டவரே, உம்மால் அதை செய்ய முடிந்தால் நானும் செய்வேன் ஆண்டவரே.
Because I saw for the first time Jesus came like me.
இயேசு என்னை போலவே வந்தார் என்பதை முதல் முறையாக நான் பார்க்க ஆரம்பித்தேன்.
He was tempted just like me.
என்னை போலவே அவரும் சோதிக்கப்பட்டார் என்பதை பார்த்தேன்.
He was tempted to be proud.
பெருமையடைய முடியாது சோதிக்கப்பட்டார்.
Tempted to lust with his eyes.
கண்களிலே இச்சையினாலே சோதிக்கப்பட்டார்.
Tempted to love money.
பணத்தை நேசிக்க முடியாது சோதிக்கப்பட்டார்.
Tempted to be bitter.
கசப்படைய முடியாது சோதிக்கப்பட்டார்.
Tempted to be angry.
கோபப்பட முடியாது சோதிக்கப்பட்டார்.
Tempted to do everything I am tempted to do.
நான் செய்ய முடியாது சோதிக்கப்படுகிற சகல காரியங்களிலேயும் அவரும் சோதிக்கப்பட்டார்.
He never sank in the sea of sin even once.
பாவம் என்கிற கடலிலே ஒரு முறை கூட அவர் சோதிக்கப்படவில்லை, முழுகவில்லை.
He said, Lord, you did it.
ஆண்டவர், நீர் செய்தீர்.
Tell me also to do it and I will come.
ஆண்டவரே, நான் செய்ய முடியாது சொல்லும் நானும் வருகிறேன்.
I know if you can do it, I can do it.
உம்மா, நீர் அதை செய்ய முடிந்தால் நானும் செய்ய முடியும் ஆண்டவரே.
Because you have given me the same Holy Spirit that lived in you when you were on the earth.
ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது உமக்குள்ளாக வாழ்ந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே.
And Jesus said, come.
இயேசு சொல்கிறார், வா.
And I came.
நான் வந்தேன்.
And in the beginning my steps were not very steady on the water.
நான் அப்படி ஆரம்பத்திலே வந்த பொழுது என்னுடைய அடிகள் அவ்வளவு ஸ்டெடியாக தண்ணீரில் இல்லை, நிலையாக இல்லை.
Sometimes I'd look away from Jesus and like Peter I would drown.
பேதுருவைப் போல சில சமயத்தில் இயேசுவின் மேல் பதித்திருந்த கண்களை எடுக்கும் பொழுது பேதுருவைப் போலவே முழுக ஆரம்பித்தேன்.
You know, it says here verse 30, when Peter looked at the waves.
இங்கே 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த
அலைகள்
காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அவன் முழுக ஆரம்பித்தான்.
And I have noticed that.
நான் அதை கவனித்திருக்கிறேன்.
In the beginning I was trying to learn how to look at Jesus.
ஆரம்பத்தில் இயேசுவை நோக்கி எப்படி பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன்.
And sometimes I would look at the temptation, it is so strong.
சில சமயத்தில் சோதனைகளை மட்டும் பார்க்கிறேன், எவ்வளவு வலிமையா இருக்கிறது.
Then I would go down.
அப்பொழுது நான் கீழே
போவேன். But as I am going down,
அப்படி கீழே போகும்பொழுதே
I would cry out.
நான் கதறுவேன்.
What did he say? Save me, Lord.
ஆண்டவரே, ரட்சியும்.
And the Lord would hold my hand.
ஆண்டவரின் கரத்தை பிடிப்பார்.
Verse 31.
31ஆம் வசனம்.
So that I did not sink.
நான் முழுகவில்லை.
I tell you, that has been my experience many times
anega samayangalile idu enudaiya anubhavam
I find the temptation so strong
sodhanai valimiyai varugiradhai paarkiren unarugiren
too much for me
ennaiyale thaanga mudiyavillai
the lord save me
andavare enna rakshiyum
he holds my hand
avan karangalai pattrikolugirar
and thus I have learned to walk
ipdi than naan nadakka kattrukondeen
those of us who have little children you know what a joy it is when they are about 1 year old you see them taking their first steps
பிள்ளைகளை உடையவர்கள் அவர்கள் ஒரு வயதாகும் பொழுது ஒரு எட்டு எடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை பார்ப்பதற்கு எவ்வளவு அளவில்லாத சந்தோஷம்
my child is walking
ஓ என்னுடைய பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிறது
that is the joy our heavenly father has when we walk
நாம் இப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இதே சந்தோஷத்தை தான் நம்முடைய பரமபிதாவும் கொண்டிருப்பார்
supposing you had a child that could not walk for 25 years
உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது 25 ஆண்டுகளாகவும் நடக்கவே இல்லை என்றால்
how sad you will feel
எவ்வளவு துக்கமாய் உணர்வீர்கள்
and you got one more child
அதற்கு பிறகு அடுத்த குழந்தை பிறக்கிறது
that also doesn't walk for 25 years
அந்த பிள்ளையும் 25 ஆண்டு நடப்பதில்லை
how sad you will feel
நீங்கள் எவ்வளவு துக்கமாய் இருப்பீர்கள்
god has got many children who have not learned to walk even after 20-30 years
20-25 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நடக்க கற்றுக்கொள்ளாத अनेक பிள்ளைகள் ஆண்டவருக்கு இருக்கிறது
still they are falling down like little babies
இன்னும் சிறு குழந்தைகளைப் போலவே விழுந்து கொண்டே இருக்கிறார்கள்
into sin
பாவத்திலே விழுகிறார்கள்
every day
ஒவ்வொரு நாளும் விழுகிறார்கள்
they say they are believers
விசுவாசிகள் என்று சொல்கிறார்கள்
but they fight and quarrel at home with their husband and wife
கணவனும் மனைவியாக குடும்பத்திலே சண்டை போடுகிறார்கள்
they fight with their mother-in-law brother-in-law and neighbors and everybody
மாமியார் மைத்துனர் பக்கத்து வீட்டுக்காரரோடு சண்டை
what is this
இது என்ன
that is falling
இது விழுதல்
that is being drowning in the sea all the time
எப்பொழுதே கடலிலே முழுகிக் கொண்டே இருக்கக்கூடிய அனுபவம்
the lord says you can overcome
ஆண்டவர் சொல்கிறார் நீ மேற்கொள்ள முடியும்
you can overcome
நீ ஜெயிக்க முடியும்
like david put goliath down you can put those goliaths of sin under your feet
தாவீது கோலியாத்தை மேற்கொண்டு அவனை காலின் கீழே மிதித்தது போல நீங்களும் அந்த பாவத்தை கீழே போட்டு மிதிக்கலாம்
don't look at the people who are tempting you to sin
உங்களை பாவத்திற்காக சோதிக்கப்படுகிற மக்களை பார்க்க வேண்டாம்
look at jesus
இயேசு நோக்கி பாருங்கள்
when peter looked away from jesus he began to sin
இயேசு நடத்தில் பதித்த கண்களை எடுத்து அலைகளை பார்க்கும் பொழுது
முழுக ஆரம்பித்தார் பேதுரு we must run the race hebrews 12 verse 1 and 2 looking only unto jesus
இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு இந்த ஓட்டத்தை ஓடக்கடுவோம் என்று எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம்
there's a great lesson from that one miracle that jesus did
இயேசு செய்த அந்த ஒரு அற்புதத்திலே இருந்து நாம் பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்
jesus walked on the water is a miracle
இயேசு தண்ணீர் மேல் நடந்தது ஒரு அற்புதம்
but the greater miracle is that peter walked on the water
அதைவிட பெரிய அற்புதம் என்னவென்றால் பேதுரு தண்ணீர் மேல் நடந்தது
that jesus overcame sin
இயேசு பாவத்தை மேற்கொண்டார்
that's wonderful
அற்புதம் தான்
but that I can overcome sin that is even more wonderful
ஆனா நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பது அதைக் காட்டிலும் அற்புதம்
you can overcome sin
நீ பாவத்தை மேற்கொள்ள முடியும்
that is the message of the new testament
இதுதான் புதிய ஏற்பாட்டின் செய்தி
you know the lord told joshua
யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்
In the book of Joshua he said like this
Joshua in pustakathile avar appadi solugirar
That's an amazing promise he gave him
Inge viyakathukkana oru arputhathai oru vaakkathathai kodukkar
Joshua chapter 1 verse 5
Joshua 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்
No one will be able to stand against you as long as you live
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை
Listen to that promise
இந்த வாக்குத்தத்தத்துக்கு செவி கொடுங்கள்
All these big giants in Canaan
கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய ராட்சதர்கள் எல்லாரும்
Not even one of them will be able to overcome you
அதிலே இருக்கக்கூடிய ஒருவன் கூட உன்னை மேற்கொள்ள முடியாது
Now in the New Testament
புதிய ஏற்பாட்டிலே
As I told you we don't fight with human enemies
நான் சொன்னது போல நாம் மனுஷ சத்துருக்களோடு கூட போராடுவதில்லை
What he's saying is no sin will be able to overcome you now
எந்த ஒரு பாவமும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று நாம் உணர்கிறோம்
That is the meaning of Joshua 1 verse 5 in the New Testament
புதிய ஏற்பாட்டிலே யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய விளக்கம் இதுதான்
That is what is written in Romans 6:14
இதேதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது
No sin will be able to stand against you
உங்களுக்கு விரோதமாக எந்த பாவமும் நிற்க முடியாது
Why?
ஏன்?
Because my grace is stronger than the power of sin.
பாவத்தினுடைய வல்லமையை காட்டிலும் என்னுடைய கிருபை வல்லமை பெரியது.
That grace will keep you from falling.
அந்த கிருபை உங்களை விழாமல் காத்துக்கொள்ளும்.
See the book of Jude and verse 24.
யூதா புத்தகத்திலே 24ஆம் வசனத்தை பாருங்கள்.
You know that Jude is the last letter in the New Testament.
புதிய ஏற்பாட்டின் கடைசி நிருபம் யூதா.
then you come to the book of Revelation.
அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்து விடுகிறோம்.
So we can say,
அவை நாம் சொல்லலாம்,
all the before the book of Revelation,
வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பு,
almost the last promise in the New Testament,
கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம்.
This verse 24 of the book of Jude,
யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 24ஆம் வசனம்,
Jesus is able to keep you from falling,
வழுவாதபடி உங்களை காக்க இயேசு வல்லவர்,
keep you from even stumbling on a stone,
ஒரு கல் தடுக்கி தவறுவதிலிருந்து கூட உங்களை காப்பாற்ற வல்லவர்.
What is the first promise?
முதல் வாக்குத்தத்தம் என்ன?
We saw that in Matthew 1:21.
மத்தேயு 1:21 லே பார்த்தோம்.
First promise in the New Testament,
புதிய ஏற்பாட்டில் உள்ள முதல் வாக்குத்தத்தம்,
Jesus,
இயேசு,
can save you from your sins,
உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை இரட்சிக்கிறவர்.
And in the last letter of the New Testament,
புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி நிருபம்,
book of Jude,
யூதா புத்தகம்,
last promise,
கடைசி வாக்குத்தத்தம்,
same thing,
அதே காரியம்,
Jesus can keep you from falling into sin,
நீ பாவத்திலே விழாதபடி உங்களை காக்க இயேசு வல்லவர்.
We can say the New Testament is beginning and ending with these promises.
புதிய ஏற்பாடு இந்த வாக்குத்தத்தத்திலே ஆரம்பிக்கிறது, இந்த வாக்குத்தத்தத்திலே முடிகிறது என்று நாம் சொல்லலாம்.
He can save you from your sin, he can keep you from falling.
அவர் பாவத்திலிருந்து உங்களை இரட்சிக்கிறவர், விழாதபடி உங்களை காக்கிறவர்.
Then why is it so many millions of Christians are falling into sin every day?
அப்படியானால் ஏன் மில்லியன் கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள்?
They don't believe.
அவர் விசுவாசிப்பதில்லை.
See, if a rich man gives, two beggars are given, say, a check for 1,000,000 rupees each.
இரண்டு பிச்சைக்காரர்களுக்கு ஒரு பணக்காரர் வந்து 1,000,000 rupees பணம், 1,000,000 rupees பணம் எழுதப்பட்ட காசோலையை கொடுக்கிறார்.
And one beggar goes and puts it in the bank and gets that money.
ஒரு பிச்சைக்காரன் அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு வங்கியிலே போடுகிறார்.
And builds a big house and lives comfortably.
வங்கியிலே அதை கொடுத்து பணத்தை பெற்று ஒரு பெரிய வீட்டை வசதியாக கட்டுகிறார்.
And the other beggar just frames up that in a glass frame and keeps it.
இன்னொரு பிச்சைக்காரர் இது விலை உயர்ந்த காசோலை என்று எண்ணி அதை அழகாக ஃப்ரேம் பண்ணி அதை மாட்டி வச்சிருக்கிறார்.
And lives like a beggar.
பிச்சைக்காரனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
This is the difference between two types of Christians.
இரண்டு விதமான கிறிஸ்தவளுடைய காட்சி இப்படி தான் இருக்கிறது.
One takes these promises.
ஒரு விசுவாசி வாக்குத்தத்தை எடுத்துக்கிறார்.
Goes to God.
அந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்தில் செல்கிறார். ஆண்டவரே,
cash this check for me.
இந்த காசுல எனக்கு பணமாய் மாற்றி தாரும்.
Make it real in my life.
என்னோட வாழ்க்கையை மெய்யாய் மாற்றும் ஆண்டவரே.
I want to be an overcomer.
நான் ஒரு ஜெயாளியா இருக்க வேண்டும்.
It says here that Jesus will keep me from falling.
இங்கே வழுவாதபடி இயேசு காக்க வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே.
Fulfill it in my life.
என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றும்.
You know, that is like signing on the back of the check and giving it in the bank of heaven.
அந்த காசோலையின் பின்னால் கையெழுத்து போட்டு வங்கி என்கிற பரலோக வங்கி என்கிற வங்கியில் கொடுப்பது
கம்பாயிருக்கும். Comes to your account.
இந்த கணக்கிலே உங்களுக்கு கணக்கிலே அது பட்டுவாடா செய்யப்படுகிறது.
You'll come into your account. You can draw that money.
அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய கணக்கில் வந்து விட்டது.
But if you are like another beggar.
அந்த மற்ற பிச்சைக்காரனை போல இருந்தால்.
Christians just read it.
அதை வாசித்து.
Oh, what a beautiful check.
ஓ, என்ன அருமையான காசோலை.
What a beautiful check.
என்ன அருமையான காசோலை.
He will keep me from falling.
அவர் வழுவாதபடி என்னை காக்க வல்லவர்.
And they close it and keep it away.
நாம் வேதத்தை மூடி வைத்துவிட்டு போய் விடுகிறோம்.
You are defeated every day.
ஒவ்வொரு நாளும் தோற்கடிக்கப்பட்டவளாய் இருக்கிறீர்கள்.
One last verse.
ஒரு கடைசி வசனம்.
2 Corinthians chapter 1.
2 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
Verse 20.
22 ஆம் வசனம்.
There are two things written here.
இங்கே இரண்டு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
Please remember this verse.
இந்த வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Every promise of God is yes in Christ Jesus.
தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று ஆமென்னும் இருக்கிறது.
Yes means Jesus has signed every promise in the New Testament.
ஆம் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் இயேசு கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆம்.
He will save you from your sin.
அவர் உங்களை பாவங்களிலிருந்து உங்களை இரட்சிக்க வல்லவர்.
Signed Jesus Christ.
இயேசு கிறிஸ்து என்று கையெழுத்து போட்டிருக்கிறார்.
Jesus can keep you from falling.
இயேசு உங்களை விழுவாதபடி காக்க வல்லவர்.
Signed Jesus Christ.
இயேசு கிறிஸ்து என்று கையெழுத்து போட்டிருக்கிறார்.
Sin cannot rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
Signed Jesus Christ.
இயேசு கையெழுத்து போட்டிருக்கிறார்.
Now you must write, you know, like in the bank you have to sign at the back of the check.
நீங்க பேங்க்ல ஒரு செக்கை கொண்டு போனால் அந்த செக்கு பின்னால் கையெழுத்து போட்டு பணத்தை எடுப்பது போல.
You have to write amen, it says here.
இங்க 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல, 30 வசனம் சொல்லப்பட்ட 20 வசனம் சொல்லப்பட்டது போல amen.
Jesus says yes, you say amen.
இயேசு அங்கே கையெழுத்து போட்டிருக்கிறார். நீங்கள் அதை திருப்பி amen என்று சொல்ல வேண்டும்.
Amen means it will be true.
Amen endra sonnal adhu என்னோட வாழ்க்கையில மெய்யாகும்.
See, amen is a Hebrew word.
Amen என்பது எபிரேய வார்த்தை.
The meaning in English, its meaning is it will be so.
என்னுடைய பொருள் என்னவென்றால் அது அப்படியே ஆகட்டும்.
In my life.
என்னுடைய வாழ்க்கையில.
It will be so in my life.
என்னுடைய வாழ்க்கையில அப்படி ஆகக்கடவது.
So Jesus has signed it.
இயேசு அங்கே கையெழுத்து போட்டிருக்கிறார்.
No sin can stand against you.
எந்த ஒரு பாவம் உனக்கு விரோதமாக நிற்க முடியாது.
I write there. It will be true in my life.
நானும் அங்கே எழுதுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில மெய்யாக இருக்கும்.
You have not said that.
நீங்கள் அதை சொல்லவில்லை
ஆனால்
உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை.
Say it today.
இன்றைக்கு சொல்லுங்கள்,
Lord, I believe I can be an overcomer.
நான் ஒரு வெற்றி பெற்றவனாய் ஜெயங்குள்ளவனாய் மாற முடியும்.
And tomorrow and the after we look at some other aspects of this.
நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த ஜெயங்குள்ளவன் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளை நாம் தியானிப்போம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போமா?
Now while our heads are bowed in prayer.
நம்முடைய எல்லாருடைய தலைகளும் ஜெபங்களிலே ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
I don't want you to just hear some message and go home.
ஏதோ ஒரு செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை.
I want you to sign that check and then go.
இந்த காசோலையை பின்னால் திருப்பி கையெழுத்து போட்டுவிட்டு போங்கள் என்று சொல்கிறேன்.
You must say amen to the promise of God.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் ஆமென் என்று சொல்ல வேண்டும்.
If you've got a promise God has given you,
உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரேயானால்,
think of the sins that have defeated you in your life till today.
உங்களுடைய வாழ்க்கையில இன்று வரை நீங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி பாருங்கள்.
And hear the word of Jesus.
இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள்.
No sin can stand against you.
எந்த ஒரு பாவம் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியாது.
Say amen.
நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள்.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Make this real in the lives of all the people here.
ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையையும் நிஜமாய் மாற்றி தாரும்.
Pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.